आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வணக்கம், நான் ரவீஷ்குமார். இந்திய பிரதமர் பொய் சொல்லவில்லை என்றால், அவரது பேச்சில் வெறுப்பு உணர்வுகள் இல்லை என்றால், அவரது பேச்சு முழுமையடையாது. பொதுவாக பிரதமர்களின் பேச்சுகள் விமர்சிக்கப்படும், ஆனால் அதில் எத்தனை பொய்கள், எவ்வளவு வெறுப்புகள் உள்ளன என்பதை ஒவ்வொரு பேச்சுக்கும் பிறகு பார்க்கும் முதல் பிரதமர் மோடிதான். இவருடைய பேச்சில் முஸ்லிம்கள் குறிப்பிடப்படவில்லை என்றால் அது அவருடைய பேச்சாக தெரியவில்லை. தனது அரசியலின் அடித்தளமே இந்த வெறுப்புணர்ச்சியில்தான் என்பதை அவரே நிரூபித்து வருகிறார். அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பிரதமர் கூறியது வெட்கக்கேடானது மற்றும் பொய்யானது என்பதைத் தவிர வெறுப்பூட்டும் பேச்சு வகையிலும் அடங்கும். வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பலமுறை கடுமையான கருத்துகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. பிரதமர் மோடி இதற்கு முன்பும் வாக்குகளுக்காக இதுபோன்ற பல அறிக்கைகளை அளித்துள்ளார். சில சமயங்களில் ஆடைகளை வைத்தும், சில சமயங்களில் வேறு எதையாவது வைத்து அடையாளம் காண்பது பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இம்முறை 100 தேர்தல்களில் வெற்றி பெறலாம் என்று அவரது முயற்சி கூறுகிறது. ஆனால் முஸ்லிம்களையும் முஸ்லிம் லீக்கையும் குறிப்பிடாமல் அவரால் ஒரு பேச்சு கூட கொடுக்க முடியாது. பிரதமர் உரையிலிருந்து முஸ்லிம்கள், மீன்கள் போன்ற விடயங்கள் நீக்கப்பட்டால் எதுவுமே மிச்சமில்லை என்றும் முந்தைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தோம். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பிரதமர் இதனை தெரிவித்தார். பன்ஸ்வாராவின் மக்கள் தொகை 20 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது. மேலும் பழங்குடி சமூகம் இங்கு பெரும்பான்மையாக உள்ளது. ஊடகங்களில் பன்ஸ்வாரா பற்றிய செய்திகளை பார்த்தால் இங்கு வறுமை மிக அதிகமாக இருப்பதைக் காணலாம். மக்களின் வருமானம் மிகவும் குறைவு. ஊட்டச்சத்து குறைபாடு என்ற கடுமையான பிரச்சினை உள்ளது. அப்படிப்பட்ட இடத்தில் உங்களது வருமானம் எப்படி அதிகரிக்கும் என்பதையும், 10 வருடங்களில் அதை ஏன் அதிகரிக்க முடியவில்லை என்பதையும் அவர் விளக்கியிருக்க வேண்டும். மாறாக அவர் முஸ்லிம்கள், முஸ்லிம் மக்கள் தொகை மற்றும் மங்களசூத்திரம் பற்றி பேசினார். பன்ஸ்வாராவில் அவர் ஆற்றிய இந்த பேச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசாமல் இருக்க முடியாது என்பதையே காட்டுகிறது. இதுதான் அவரது அரசியலின் அடிப்படை. பிரதமரின் இணையதளமான நரேந்திர மோடி இன் என்ற இணையதளத்தில் ஆங்கிலத்தில் இந்த சுருக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதில் முஸ்லிம்களின் சொத்து பங்கீடு குறித்து குறிப்பிடப்படவில்லை என்றும் தி வயர் செய்தி வெளியிட்டுள்ளது. பெண்களின் தங்கம் பங்கீடு செய்யப்படும் என்று மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் முஸ்லிம்களுக்கு மங்களசூத்திரம் பங்கீடு செய்யப்படும் என்று எழுதப்படவில்லை. ஏன் ஆங்கிலத்திலிருந்து நீக்கப்பட்டது? அவரது இந்த பேச்சை ட்விட்டரில் ஏராளமான குடிமகன்கள் தேர்தல் ஆணையத்திடம் டேக் செய்து, தேர்தல் ஆணையம் எப்போது விழித்து கொண்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு வருகின்றனர். அது என்ன செய்யும் என்பதற்கு பதில் தெரியும் என்றும் மக்கள் எழுதிக் கொண்டிருந்தனர். இந்த பேச்சால் பிரதமர் மீது வழக்குப்பதிவு செய்ய பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார், தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார், தேர்தல் கமிஷனர் சுக்பீர் சிங் சந்து கமிஷன் நடவடிக்கை எடுக்குமா அல்லது புறக்கணிக்குமா என மக்கள் தங்கள் படங்களுடன் கேட்கின்றனர். அப்படி செய்தால் உடனடியாக அல்லது தேர்தலுக்குப் பிறகு எப்போது அதை செய்யும்? வளர்ச்சி என்ற பேச்சில் பிரதமர் மோடியால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதா? இந்த பிரச்சினை உணர்ச்சிகரமானதாக இருப்பது அவருக்கு முக்கியம். 2019 இல் புல்வாமாவுக்குப் பிறகு தியாகிகள் என்ற பெயரில் வாக்குகள் கேட்கப்பட்டு பெறப்பட்டது. புல்வாமா தியாகிகளின் மனைவிகளின் மங்களசூத்திரம் பற்றிய கேள்வியும் உள்ளது. முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து ஏன் விசாரணை நடத்தவில்லை என்றும் மக்கள் கேட்கின்றனர். பிரதமர் பதில் சொல்லாதது ஏன்? 2024 தேர்தலில் வேலையில்லா இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் பின்னணியில் இளைஞர்களின் கன்னங்கள் வறண்டுவிட்டன, வயிறுகள் குழிந்தன. மேலும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு என்ற பெயரில் பெருமை பேச முடியாது. அவர்களால் மார்பை கொப்பளிக்க முடியவில்லையா? வீடு இயங்கவில்லை. இந்த வெறுப்புடன் நாட்டை எப்படி நடத்துவார்கள்? பிரதமரின் உரையின் இந்த பகுதியை எனது சேனலின் வீடியோவில் பயன்படுத்துவதில் நான் வெட்கப்படுகிறேன். நீங்களும் வெட்கப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். மற்றும் கோட், முன்பு அவர்களின் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று கூறியிருந்தார்கள். அதாவது இந்த சொத்தை வசூலித்து யாருக்கு பங்கிடுவார்கள்? மற்றும் கோட், அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு விநியோகிப்பார்கள். அவர்கள் அதை ஊடுருவல்காரர்களுக்கு விநியோகிப்பார்கள். உங்கள் பணவீக்க பணம் ஊடுருவல்காரர்களுக்கு கொடுக்கப்படுமா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? காங்கிரசின் இந்த தேர்தல் அறிக்கையானது தாய் சகோதரிகளின் தங்கத்தை கணக்கிட்டு அதன் மதிப்பை சரிபார்த்து தகவல்களை சேகரித்து பின்னர் விநியோகிப்போம் என்று கூறுகிறது. மேலும் மன்மோகன் சிங் அரசு யாரெல்லாம் சொத்தில் முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை என்று சொன்னாரோ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். சகோதர சகோதரிகளே, இதுதான் நகர்ப்புற நக்சல்களின் சிந்தனை. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் மங்களசூத்திரத்தை கூட காப்பாற்ற விடமாட்டார்கள். இந்த அளவுக்கு போவார்கள். இதை சொல்லத்தான் வந்தேன். இந்த பேச்சில் பல பொய்கள் இருந்தாலும் வெறுப்பு ஒன்றுக்கு எதிரானது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பொய், மக்கள் தொகை பற்றிய பொய், மங்களசூத்திரம் பற்றிய பொய், சொத்து பங்கீட்டில் பொய் இருக்கிறது, முஸ்லிம்கள் மீது வெறுப்பு இருக்கிறது. இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு பொய்யையும் அம்பலப்படுத்துவோம். இது மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நபர்கள் ஒவ்வொரு முறையும் எதுவும் மிச்சமில்லாதபோது இதே போன்ற விஷயங்களை பரப்பத் தொடங்குகிறார்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும். ஏனென்றால் வீட்டுவசதி சங்கத்தைச் சேர்ந்த மாமாக்கள் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் நாள் முழுவதும் இதுபோன்ற பொய்களை பரப்புகிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக பத்தாண்டுகளாக வெறுப்பை பரப்பிய மாமாக்களும் மோசமான நிலையில் உள்ளனர். ஆனால் இப்போது அவர்களால் இந்த வெறுப்பு இல்லாமல் வாழ முடியாது. உங்க வீட்ல அப்படி ஒரு மாமா இருந்தா அவங்க ஜாக்கிரதையா என் வீடியோவை காட்டுங்க. மாமாவின் வயது 40 முதல் 50 அல்லது 60 வயதுக்கு மேல் இருக்கலாம். மங்களசூத்திரம் விநியோகிப்பதாக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறதா? மங்களசூத்திரம் தருவதாக கட்சிகள் வாக்குறுதி, அதை பறித்து இந்த நாட்டில் விநியோகிப்பதை பற்றி யார் பேசுவார்கள்? பிரதமர், காங்கிரசின் இந்த தேர்தல் அறிக்கை தாய் சகோதரிகளின் தங்கத்திற்கு கணக்கு வைப்போம், பதித்தோம், தகவல்களை சேகரிப்போம், பின்னர் விநியோகிப்போம் என்று கூறுகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் மங்களசூத்திரத்தை கூட விடமாட்டார்கள். இருங்கள். மற்றும் கோட், காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் தாய் சகோதரிகளின் தங்கத்திற்கு கணக்கு காட்டுவோம், பிறகு விநியோகிப்போம் என்று கூறவில்லை. இதை எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? ஆனால் பிரதமர் மோடி இப்படி ஒரு பொய்யை சொல்லலாம். நிச்சயமாக காங்கிரஸ் ஏழை பெண்களுக்கு 100,000 ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளது. இந்த செய்தி ஏழை பெண்களை சென்றடைந்தால் அவர்களின் இந்து வாக்குகள் முடிந்துவிடும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆக இந்தியா இவ்வளவு வளர்ச்சியடையும் போது காங்கிரஸை விட அதிகம் தருவேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். பெண்களுக்கு 1,00,000 அல்ல 2,00,000 தருவார். ஆனால் இங்கே அவர்கள் எதையும் உறுதியளிக்கவில்லை. மாறாக முஸ்லிம்களைப் பற்றி ஏழை பெண்களின் மனதில் காங்கிரஸ் அவர்களின் மங்களசூத்திரத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துவிடும் என்ற அச்சத்தை உருவாக்குகிறார்கள். இதுதான் உங்கள் பிரதமரின் நிலை. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை கவனமாக பார்த்தோம். ஒவ்வொரு வார்த்தையையும் படியுங்கள். முதலாவதாக அதில் எங்கும் முஸ்லிம், ஹிந்து என்று குறிப்பிடப்படவில்லை. பின்னர் மங்களசூத்திரம் அல்லது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் தங்கத்திற்கு கணக்கு போடுவது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. முற்றிலும் இல்லை. பணமதிப்பிழப்பு செய்தி உங்களுக்கு நினைவிருக்கிறது. தாய்மார்கள், சகோதரிகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமும் சேமிப்புகளும் வீணாகின. பிரதமர் மோடி அவர்கள் சேமித்த பணத்தை வீணாக்கினார். இன்று வரை அவர் அதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் தாய் சகோதரிகளின் சம்பாத்தியத்தை அழித்தவன், குடும்பத்தின் இரகசிய பணத்தை அழித்தவன், இப்போது காங்கிரஸ் அவர்களின் மங்களசூத்திரத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு விநியோகம் செய்யும் என்று அந்த தாய் சகோதரிகளை முஸ்லிம்கள் என்ற பெயரில் பயமுறுத்துகிறார். அதே சமயம் 2016 இத்தனை பெண்களில் 10,000 சிலரில் 50,000 பேரும் லட்சக்கணக்கான பெண்களும் வீணாகி போனார்கள். பெண்களின் சேமிப்பு வீணானது. நான் சொல்வது போல் கோடி மீடியாக்கள் சொல்லாது, பத்திரிகைகளும் அச்சிடாது, அதனால் இந்த உண்மை பெண்களுக்கு சென்றடையாது என்பது பிரதமர் மோடிக்கு தெளிவாக தெரியும். ஏழை பெண்களுக்கு காங்கிரஸ் 1,00,000 ரூபாய் கொடுக்கப் போகிறது என்று செய்தித்தாள்கள் கூட அச்சிடுவதில்லை. மங்களசூத்திரத்தை காங்கிரஸ் பறிக்கப் போகிறது என்ற அச்சம் பரப்பப்படுகிறது. இது முற்றிலும் தவறானது. மாறாக பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா சொல்வதை கேளுங்கள். மற்றும் கோட், பிரதமர் மோடி இன்று மீண்டும் பொய் சொன்னார். இந்து, முஸ்லிம் என்ற பெயரில் பொய் சொல்லி நாட்டை பிளவுபடுத்துகிறார். மற்றும் #39 இந்து, முஸ்லிம் மற்றும் #39 என்ற வார்த்தை எங்கும் எழுதப்பட்டிருந்தால் அதை காட்டுமாறு பிரதமர் மோடிக்கு சவால் விடுகிறேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மற்றும் கோட், பொதுவாக பிரதமரின் இதுபோன்ற அறிக்கைகளுக்கு காங்கிரஸ் பதிலளிப்பதில்லை, பிரச்சினை திசை திருப்பப்படும் என்று நம்புகிறது. அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் சொந்த பிரச்சினைகளை எழுப்புகிறார்கள். இருப்பினும் இந்த முறை பல காங்கிரஸ் தலைவர்கள் இந்த பொய்யையும் வெறுப்பையும் மறுத்தனர். அபிஷேக் மனு சிங்வி, சல்மான் குர்ஷித், குர்தீப் சப்பல் ஆகியோர் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரினர். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிக்க பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கே. ராகுல்காந்தி மற்றும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் April 21 இரவு ட்வீட் செய்யத் தொடங்கினர். ராகுல்காந்தி ட்வீட் செய்துள்ளார், முதல்கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு நரேந்திர மோடியின் பொய்களின் அளவு மிகவும் குறைந்துவிட்டது. பயத்தின் காரணமாக அவர் இப்போது திசை திருப்ப விரும்புகிறார். காங்கிரசின் மற்றும் #39 புரட்சிகர அறிக்கை மற்றும் #39 கிடைத்திருக்கும் அபரிமிதமான ஆதரவின் போக்குகள் இப்போது அதன் பிரச்சினைகளில் வாக்களிக்கின்றன. அதன் வேலைவாய்ப்புக்காகவும் அதன் எதிர்காலத்திற்காகவும் வாக்களிக்கும் வழிதவறிப்போ மற்றும் கோட் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்து பெண்களின் மங்களசூத்திரம் அல்லது தங்கம் பறிக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் என எங்கு எழுதப்பட்டுள்ளது என்பதை பிரதமர் மோடி காட்ட வேண்டும். நிறைய தேடினோம். நீங்கள் காங்கிரஸ் இணையதளத்திற்கு சென்று அங்குள்ள தேர்தல் அறிக்கையை காணலாம். அதை நீங்களே படியுங்கள். எங்கள் விளக்கத்தில் மேனிஃபெஸ்டோவுக்கான இணைப்பையும் வழங்குவோம். எனவே அதை நீங்களே பார்க்கலாம். காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநெத் சொல்வதை கேளுங்கள் மற்றும் கோட், நீங்கள் சொன்னது பாவம், அலங்காரத்தின் எல்லையை தாண்டிவிட்டீர்கள். மங்களசூத்திரத்தில் பேசியுள்ளீர்கள். மங்களசூத்திரத்தை பற்றி பேச உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எழுதப்பட்டிருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள். உங்கள் மங்களசூத்திரத்தை மக்கள் மத்தியில் பகிர்ந்தளிப்பார்கள். நீங்கள் எந்த காங்கிரஸின் பிரகடனத்தை வாசிக்கிறீர்கள்? இதில் மக்களின் சொத்தை எடுத்து பங்கீடு செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஒரு சமூகத்தை பற்றி பொய் சொல்கிறீர்கள். எங்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி பொய் சொல்கிறீர்கள். இதனால் மங்களசூத்திரம் பெண்களுக்கு 100,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்பதை எதிர்க்க பாஜக விரும்புகிறது ஒரு வருடம். அது எந்த வகையிலும் பரவாமல் இருக்க மங்களசூத்திரம் எடுத்து முஸ்லிம்களுக்கு விநியோகிக்கப்படும் என்ற பொய் உண்மையில் இந்து பெண்களையும் முஸ்லிம் பெண்களையும் அவமதித்துள்ளது. முதலில் அவர் இந்து பெண்களிடம் பொய் சொன்னார், அவர்களின் மங்களசூத்திரத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு விநியோகிக்கவும். இது ஒரு பெரிய பொய். யாராவது மங்களசூத்திரத்தை கேட்டால் திருப்பிக் கொடுப்பார்களா? மோடி இந்து பெண்களை புரிந்து கொள்கிறாரா? எந்த அரசாங்கம் விரும்பினால் அதை அவர்களிடமிருந்து எடுக்குமா? இரண்டாவதாக, இந்து சகோதரிகளின் தாம்பத்திய சுகத்தின் அடையாளமான மங்களசூத்திரத்தை எடுத்து அணியும் அளவுக்குத்தான் முஸ்லிம் பெண்களை தெரியுமா? முஸ்லிம்களிடையே மங்களசூத்திரம் என்ற வழக்கம் இல்லை. ஆனால் பல இடங்களில் முஸ்லிம் பெண்களின் வாழ்க்கையில் சிந்தூரும் மங்களசூத்திரமும் நுழைந்துள்ளன. இந்து பெண் அணியும் மங்களசூத்திரத்தை அணிவார்கள் என்று அவர்களின் நம்பிக்கை கூறுமா? நடக்காத, செய்ய முடியாத விஷயங்களில் கூட பிரதமர் பொய் சொல்லலாம். ஆண்கள் வகுப்புவாதிகளாக ஆக்கப்பட்டனர். அவர்களின் மகன்கள் வேலையில்லாமல் போனார்கள். இப்போது பெண்கள் வகுப்புவாதிகளாக ஆக்கப்பட்டுள்ளனர். இது ஆபத்தானது. ஒவ்வொரு ஆண்டும் ஏழை பெண்ணுக்கு 100,000 வழங்கப்படும் என்ற காங்கிரசின் வாக்குறுதி இந்த பெண்களுக்குச் சென்றால் அது கடினம் என்பதை மோடி புரிந்து கொள்கிறார். எனவே பெண்களின் மங்களசூத்திரத்தை காங்கிரஸ் பறித்துவிடும் என்று பொய்யை பரப்புங்கள். அதனால் பெண்கள் பயப்படுகிறார்கள். ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸில் கடந்த 4 ஆண்டுகளில் தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கியவர்களின் எண்ணிக்கை 206% அளவுக்கு உயர்ந்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2020 33,257 கோடி கடன்களை அடகு வைத்து எடுக்கப்பட்டது. இது 2023 மூன்றாம் காலாண்டில் 100,000 கோடியாக அதிகரித்துள்ளது. மணிப்பூரைச் சேர்ந்த 2 பெண்கள், அது பின்னாளில் வெளிச்சத்துக்கு வந்தது. உங்களுக்கு முன்னரே தகவல் கிடைத்திருக்க வேண்டும். நீங்கள் அமைதியை கலைக்கவில்லை. எங்கள் மங்கள சூத்திரங்களை காப்பாற்ற விடமாட்டீர்கள். மங்கள சூத்திரங்களை அடகு வைத்து விட்டீர்கள் என்று தாய்மார்களும் சகோதரிகளும் கண்டிப்பாக கேட்பார்கள். பணவீக்கத்தின் அடியில் சிக்கித் தவிப்பது பெண்கள்தான். 10 வருஷமா அவங்க வீட்டுக்கு வரும் வருமானம் எந்த விதத்திலும் பெருகவே இல்லை. மற்றும் கோட், வறுமையால் தங்கத்தை அடகு வைக்கிறாங்க. நிர்பந்தத்துக்கு ஆளாளுக்கு நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கும் பெண்களும் இருக்காங்க. இதை பற்றி பேசுங்கள். ஆனால் இந்து பெண்களின் மனதில் வெறுப்பையும் வெறுப்பையும் பரப்ப அவர் நிச்சயமாக பொய் சொல்வார். கொரோனா காலத்தில் விவசாயிகளுடன் பெண்களுடன் காங்கிரஸ் அவர்களின் மங்கள சூத்திரங்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு விநியோகிக்கத் தொடங்கியது தங்கத்தை அடகு வைத்து என்ன செய்தார்? நாங்கள் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை படித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அதுபோல் எதுவும் கிடைக்கவில்லை என்று பிரதமர் கூறியிருக்கிறார். காங்கிரசார் சொத்துக்களை சேகரித்து முஸ்லிம்களுக்கு பங்கிடுவார்கள் என்றால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் பக்கம் N28 இந்து முஸ்லிம் என்ற வார்த்தைகள் இல்லை. செல்வம் மற்றும் வருமானத்தில் பெருகி வரும் சமத்துவமின்மையை கொள்கைகளில் தகுந்த மாற்றங்களை செய்வதன் மூலம் காங்கிரஸ் தீர்க்கும். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் April 5 எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் பார்க்கவும், மேலும் 20 பேருக்கும் காட்டவும். பகுப்பாய்வை விரிவாக வழங்கியுள்ளோம். பிரதமரின் பொய் எவ்வளவு பெரியது, ஆபத்தானது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்டில் பல பொய்களை சொல்கிறார். அதை பிடிக்க இவ்வளவு நீளமான வீடியோ எடுத்தது. அதன் பிறகும் இதுவரை அத்தனை பொய்களையும் அம்பலப்படுத்த முடியவில்லை. இந்த 10 வருடங்களில் எத்தனை பெரிய பொய்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தான் சொன்ன தலைப்புச் செய்திகளைத்தான் பத்திரிகைகள் அச்சடிக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். அவர்கள் சொந்தமாக ஆய்வு செய்து பிரதமர் பொய் சொன்னார் என்று வாசகர்களிடம் சொல்ல மாட்டார்கள். இன்று பல செய்தித்தாள்கள் அவரது அறிக்கையை வார்த்தைகளாக அச்சிட்டுள்ளன. ஒரு சில நாளிதழ்கள் அவரது அறிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. ஆனால் முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியை வெளியிட்டன. பெங்களூரின் தீயிந்து நாளிதழில் உள்ளபடியே தலைப்பு அச்சிடப்பட்டுள்ளது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கார்கேவின் எதிர்வினையை ஒரு சிறிய பகுதியில் அச்சிட்டுள்ளது. ஆனால் எந்த விமர்சனமும் இல்லாமல் முதல் பக்கத்தில் மோடியின் அறிக்கையை முக்கியமாக அச்சிட்டுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் இதே நிலைதான். அமர் உஜாலாவும் அதை வார்த்தைகளாக அச்சிட்டுள்ளார். ஆனால் அதன் பக்கத்தில் காங்கிரஸ் தலைவரின் அறிக்கை அச்சிடப்பட்டுள்ளது. தலைப்புச் செய்தியாக வெளிவந்துள்ள கார்கேவின் அறிக்கைக்கும் பிரதமரின் அறிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பிரதமரின் அறிக்கை குறித்து கார்கே மாலையிலேயே தனது கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் ராகுல்காந்தி ட்வீட் செய்திருந்தார். தைனிக் ஜாக்ரனின் தலைப்பை பார்க்கவும். காங்கிரசு உங்கள் சொத்தை ஊடுருவியவர்களுக்கும் அதிக குழந்தைகள் உள்ளவர்களுக்கும் கொடுக்கும் என்று மட்டும் எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படையாக ஜாக்ரனின் வாசகருக்கு இது மட்டுமே தெரியும். காங்கிரசு ஏழை பெண்களுக்கு 100,000 ரூபாய் தருவதாக உறுதியளித்ததை அவர் அறிய மாட்டார். ஏனென்றால் இதுபோன்ற இடங்களில் வெறுப்பூட்டும் பேச்சுகள் முக்கியமாக அச்சிடப்படுகின்றன. உங்கள் வீட்டுச் செய்தித்தாளை மீண்டும் எடுத்து பாருங்கள். டெலிகிராப் அச்சிட்டதைப் போலவே பிரதமர் வெறுப்பையும் பொய்யையும் எவ்வாறு பரப்பினார் என்பதை வாசகர்களுக்குச் சொல்லியிருக்கிறார்கள். வெறுக்கத்தக்க பிரிவினை அரசியலுக்கு பிரதமர் மோடி வந்துள்ளதாக தந்தி எழுதியுள்ளது. பல செய்தித்தாள்கள் தந்தி போன்ற வாசகர்களை எச்சரிக்கவில்லை. இன்றைக்கு நாளிதழ்கள் மற்றும் சேனல்களில் கவனமாக இருங்கள். இல்லையேல் உங்களுக்கு இப்போது நேரம் கிடைக்காது. இவற்றை படிப்பதன் மூலம் உங்கள் மகன் முதலில் வகுப்புவாதியாகி விடுவான். ஒருநாள் வெறுப்பின் பிடியில் சிக்கி கலவரக்காரனாக மாறுவான். எங்கள் வீடியோ நீளமானது, ஆனால் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். செய்தித்தாள்களும் கோடி ஊடகங்களின் சேனல்களும் சேர்ந்து உங்கள் இதயத்திலும் மனதிலும் வெறுப்பை நிரப்புவதை நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய மற்றும் உங்கள் சொத்துக்களை சேகரித்து முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் எங்கும் எழுதவில்லை. ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் எழுதப்படவில்லை. ஏழைகள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் வகையில் அரசின் கொள்கைகளை மாறுவது குறித்து காங்கிரஸ் பேசியுள்ளது. இது பிரதமரை மிகவும் புண்படுத்தும் அளவுக்கு இந்து விரோத நிறத்தை கொடுத்தார். ஒவ்வொரு பேரணியிலும் ராகுல்காந்தி இதைத்தான் சொல்கிறார். கேளுங்கள், இந்துக்களிடமிருந்து பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுப்போம் என்று அவர் எப்போதாவது சூசகமாக சொன்னாரா? மாறாக 22 பேரின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்களாக மாறுகிறார்கள் என்பதையும் ராகுல் கூறுகிறார். பொருளாதார சமத்துவமின்மை மற்றும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பற்றிய எங்கள் இரு வீடியோக்களையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். April 5 மற்றும் April 15 ஆகிய எபிசோட்களில் இரு கட்சிகளின் அறிக்கைகளிலும் எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்களாக மாறினார்கள் என்பது விளக்கப்பட்டுள்ளது. மோடியின் ஆட்சியில் சாமானியர்கள், நடுத்தர மக்கள் மற்றும் ஏழைகளின் நிலை மோசமாகிவிட்டது. 70% மக்கள் ஏழைகளாகவும் அவர்கள் வைத்திருக்கும் அனைத்து செல்வங்களும் 1% மக்களிடம் இருக்கும் ஒரு நாடு உங்களுக்கு வேண்டுமா? இது நல்லதா? காங்கிரஸ் தனது கொள்கைகளை மாறுவது மற்றும் திருத்துவது பற்றி பேசியிருந்தால் அதில் என்ன தவறு? ஆனால் மங்களசூத்திரத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு விநியோகிப்பதாக காங்கிரஸ் எங்கும் கூறவில்லை. மக்கள் நலன் என்ற பகுதியில் பக்கம் 29 பொது நலமே வேலை மற்றும் செல்வத்தை உருவாக்குவதற்கான குறிக்கோள் என்று காங்கிரஸ் எழுதியுள்ளது. பாஜக NDAவின் பாரபட்சமான கொள்கைகளால் இந்திய மக்கள் பொருளாதார ரீதியாக பிளவுபட்டுள்ளனர். பெரும் பணக்காரர்களில் மிகச்சிறிய வகுப்பே உள்ளது. ஒரு பெரிய நடுத்தர வர்க்கம் உள்ளது. வறுமை கோட்டிற்கு மேல் இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்திற்குள் வராத ஒரு பெரிய வர்க்கம் உள்ளது. மேலும் நாட்டில் சுமார் 22 கோடி ஏழைகள் உள்ளனர். ஏழைகளின் நலனே காங்கிரஸ் அரசின் முன்னுரிமையாக இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் 22 கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே உயர்த்த காங்கிரஸ் முயற்சி செய்யும். கல்வி, சுகாதாரம், வீடு, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக வேலைகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் வசதிகளைப் பெற அவர்களுக்கு உதவுதல். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் மற்றவர்களுடன் போட்டியிட அவர்களை வலிமையானவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் ஆக்க வேண்டும். ஏழைகளின் நலனுக்கான கொள்கைகளை உருவாக்குவது. அம்பானிகளும் அதானிகளும் மட்டுமே இருக்கும் சாமானியர்களிடம் தங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க போதிய பணம் இல்லாத இந்தியா வேண்டுமா? இதை காங்கிரஸ் சரி செய்யவில்லை என்றால் அது ஏன் வாக்குகளை பெறும்? மோடியின் ஆட்சியில் பணக்காரர்கள் மட்டுமே பணக்காரர்களாகிவிட்டார்கள் என்று பாஜகவை விமர்சிக்கும் போது அதன் ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் கொள்கைகளை உருவாக்குவோம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடமிருந்து தங்கத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு விநியோகிப்பதாக கூறவில்லை. அதேபோல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் முஸ்லிம் லீக்கின் சிந்தனை நிறைந்துள்ளது என்று அஜ்மீர் பேரணியில் பிரதமர் கூறினார். காங்கிரஸால் இப்படி நினைக்க முடியுமா? எந்த அரசியல் கட்சியும் இதை செய்யாது. ஆனால் பிரதமரின் இந்த பொய்யை பற்றிய எங்கள் April 8 வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் என்ற பெயரில் இந்து சமுதாயத்தை எப்படி பொய் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரதமர் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள். ஓவ புள்ளி ஒரு பக்கத்திலும் இந்தியாவை துண்டு துண்டாக உடைக்கும் வாசனை இருக்கிறது. சுதந்திரத்தின் போது முஸ்லீம் லீகில் இருந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் அதே சிந்தனை பிரதிபலிக்கிறது. இந்த பொய்க்கு பிரதமர் மோடி எந்த பதிலும் அளிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் அவருக்கு எந்தவிதமான அறிவுரையோ எச்சரிக்கையோ கொடுக்கவில்லை. இந்திய அரசின் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்த 24 மணி நேரத்தில் அருண் கோயல் தேர்தல் ஆணையராக ஆக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அவரது நியமனத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டபோது தேர்தல் ஆணையர் பிரதமருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றும் வெறும் ஆள் அல்ல என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இப்போது பொதுமக்களுக்கு நம்பகமான படத்தை வழங்குவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தது. 2019 தேர்தலில் UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் அலி மீது எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை இருந்தால் பஜ்ரங் பாலி மீது நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டார். யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் செய்ய 3 நாட்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. அதேபோல் முஸ்லிம் வாக்காளர்களின் வாக்கு இல்லாவிட்டாலும் வெற்றி பெறுவேன் என்று மேனகா காந்தி கூறினார். இந்த அறிக்கையை வெறுக்கத்தக்கதாக கருதிய தேர்தல் ஆணையம் அவர் 3 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்ய தடை விதித்தது. இன்று கிரிராஜ் சிங் துரோகிகளிடமும் பாகிஸ்தான் ஆதரவாளர்களிடமும் வாக்கு கேட்க வேண்டாம் என்று கூறுகிறார். கிரிராஜ் சிங் சொல்வதை கேளுங்கள் மற்றும் கோட், தேசத் துரோகிகள், பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்குபவர்கள், நான் எத்தனை முறை தேர்தலில் தோற்றாலும் அவர்களிடம் வாக்கு கேட்கச் செல்லாதீர்கள் என் சகோதரர்களே மற்றும் கோட், கிரிராஜ் சிங் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளபடி தனது வாக்காளர் பட்டியலில் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் மற்றும் துரோகிகள் யார் என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும். இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சத்ருகன் பிரசாத் சிங் தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். பெகுசராய் தொகுதியில் சிபிஐயின் அவதேஷ் ராய் வேட்பாளராகவும் பாஜக சார்பில் கிரிராஜ் சிங்கும் போட்டியிடுகின்றனர். சத்ருகன் பிரசாத் சிங் கூறியது, தலைமை தேர்தல் ஆணையர் ஐயா, நடத்தை விதிகளில் நீங்கள் வழங்கிய அறிவுறுத்தல்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயராலும் பாகுபாடு மற்றும் வகுப்புவாத வெறியை உருவாக்கக்கூடிய முழக்கங்களை எழுப்பக்கூடாது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் குறிப்பாக இருப்பினும் வேட்பாளர் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் ஹர் ஹர் மகாதேவ் என்ற முழக்கங்களை எழுப்பினார். இது நடத்தை விதிகளை மீறுவதாகும். கிரிராஜ் சிங்கின் பேரணியில் மற்றும் கோட் அப்கி பார் 400 பார், ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ் மற்றும் கோட் போன்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த முழக்கங்களுடன் இந்த முழக்கங்களை எழுப்பும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு நிலை, தனது நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் நிலை, கல்வித்தரம் போன்றவற்றையும் கிரிராஜ் சிங் எடுத்துரைத்திருக்க வேண்டும். தலைமை தேர்தல் கமிஷனர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது கேள்வி. அந்த அறிவிப்பை வெளியிட்டபோது மதத்தை பயன்படுத்துவது குறித்து பல நல்ல விஷயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அவர் ஏன் இப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை? மற்றும் கோட், நாம் ஊக்குவிக்க வேண்டும், பிளவுபடக்கூடாது. வெறுப்பு பேச்சு, மதப்பேச்சு, தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடாது. மக்கள் சரிபார்க்கப்படாத விளம்பரங்களை கொடுக்கக்கூடாது. எடிட்டர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் அதுவும் அலை உள்ளது. இது ஒரு விளம்பரம். பிரச்சாரத்தின் போது ஒரு முறை வாயிலிருந்து வெளியேறாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். அது டிஜிட்டல் நினைவகத்தை தவிர்க்கவும் 11 தேர்தல்களில் வந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் எங்கும் யார் மீது வழக்கு போடப்பட்டாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், சும்மா உட்காராதீர்கள், நடவடிக்கை எடுப்போம் மற்றும் கோட் என்றார். தலைமை தேர்தல் கமிஷனர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என்று கேட்க வேண்டும். வேலைவாய்ப்பு கேள்விக்கு பாஜகவிடமும் அதன் தலைவர் நரேந்திர மோடியிடமும் பதில் இல்லையா? அவர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசும் அளவுக்கு கலக்கமடைந்திருக்கிறார்களா? இப்போது இரண்டு விஷயங்கள் உள்ளன, முஸ்லிம்களின் மக்கள் தொகை மற்றும் மன்மோகன் சிங்கின் அறிக்கை. முஸ்லிம்களின் மக்கள் தொகை குறித்து பல தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன, பொய்கள் சொல்லப்படுகின்றன. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் கோட் தி பாப்புலேஷன் மித் மற்றும் கோட் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். அது இந்தியிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். முஸ்லிம்களின் மக்கள் தொகை குறித்து பரப்பப்படும் பொய்களை புரிந்து கொள்ள இது உதவும். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியாவில் இந்துக்களை விட முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்று கூறியுள்ளார். முஸ்லிம்களின் சனத்தொகை குறைவதாக பல சந்தர்ப்பங்களில் கட்டுரைகள் வெளியாகியுள்ளன. பல அறிஞர்கள் மக்கள் தொகை அரசியலை விளக்கி ஒவ்வொரு முறையும் இதை மறுத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்தப்பட வேண்டும், ஆனால் மோடி அரசால் அதை இன்னும் முடிக்க முடியவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த அரசாங்கத்தின் முக்கிய தோல்விகளில் இதுவும் ஒன்று. இன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில் பிரதமர் உலகை விஷமொழியில் பேசுகிறார். அவர் ஒரு எளிய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். 1951 முதல் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் உண்மையான தரவுகளை வெளிப்படுத்துகிறது. இது 2021 செய்யப்பட வேண்டும், ஆனால் அது இன்று வரை செய்யப்படவில்லை. இது குறித்து பிரதமர் மௌனம் காப்பது ஏன்? இது பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலமைப்பை சிதைக்கும் சதி. காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநெட் கூறுவதைக் கேளுங்கள். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட, தலித்துகள், தாழ்த்தப்பட்ட, சுரண்டப்பட்ட, பழங்குடியினருடன் பொதுப் பிரிவினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று முழு நம்பிக்கையுடன் கூறுகிறோம். பொது சாதி, தாக்கூர், பிராமணர் போன்ற சாதிகள் சமூகத்தின் விளிம்பில் இருப்பவர்கள் மற்றும் குவோட் சுப்ரியா சர்மா மற்றும் சீனிவாசன் ஜெயின் ஆகியோர் மற்றும் குவோட் லவ் ஜிஹாத் மற்றும் பிற புனைகதைகள் மற்றும் குவோட் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளனர். இந்த புத்தகத்தில் லவ் ஜிஹாத் என்ற போலி கோட்பாட்டை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். இது குறித்து சுப்ரியா மற்றும் சீனிவாசன் வீடியோவும் எடுத்துள்ளனர். நீங்கள் அதை பார்க்கலாம். சீனிவாசன் ஜெயின் முஸ்லிம்களின் மக்கள் தொகை வீழ்ச்சி விகிதம் இந்துக்களை விட எப்படி அதிகமாக உள்ளது என்பதை விளக்குகிறார். இப்போது ஏன் இந்த பொய்யை பரப்புகிறார்கள்? ஏனென்றால் எந்த வளர்ச்சியும் இல்லை, வேலை நிலைமை மோசமாக உள்ளது, வேலையிருப்பவர்கள் சிரமப்படுகிறார்கள். இந்த தேர்தல் வேலைவாய்ப்பு, பணவீக்கம் மற்றும் மோசமான கல்வி பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாமல் இருக்க உங்கள் குழந்தைகளையும் மாமாக்களையும் வகுப்புவாதமாக்க இதுபோன்ற பொய்கள் பரப்பப்படுகின்றன. தேஜஸ்வி யாதவ் சொல்வதை கேளுங்கள் மற்றும் குவோட், பிரதமர் 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார். அவர் இந்துக்கள், முஸ்லிம்கள், கோவில்கள், மசூதிகள் பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார். அவருக்கு வேறு எதிலும் அக்கறை இல்லை. சகோதரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மோடியை அங்கீகரித்துள்ளனர். December 9, 2006 அன்று தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிகழ்ச்சியில் மன்மோகன் சிங் ஆற்றிய உரை அந்த நேரத்தில் பாஜகவும் ஒரு சர்ச்சையை உருவாக்கியது. ஏழைகளை மத அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது சச்சார் கமிட்டி அறிக்கை தொடர்பாக நாட்டில் விவாதம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் மன்மோகன் சிங்கின் அறிக்கை நாட்டின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று கூறுவது போல் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் அவருடைய அறிக்கையின் நோக்கம் விசாலமானது. மன்மோகன் சிங் அனைத்து சிறுபான்மை சமூகங்கள், பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பற்றி பேசியதுடன் வளர்ச்சியின் பலன் அவர்களை சென்றடைய வேண்டும் என்று கூறினார். இந்த அறிக்கையை பாஜக கண்டித்தபோது அடுத்த நாள் December 10, 2006 அன்று பிரதமர் மன்மோகன் சிங் பல சமூகங்களை முன்னுரிமை பகுதிகளாக விவரித்ததாக தெளிவுபடுத்தும் வகையில் PMOவில் இருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது. பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், வளர்ச்சியில் சம பங்காளிகளாக மாறும் வகையில் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று மன்மோகன் சிங் கூறியிருப்பது அந்த அறிக்கையை கேட்கும்போது தெளிவாகிறது. நாட்டின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை உண்டு என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. இந்த அறிக்கை குறித்து பிரதமர் 2023 அக்டோபரில் இதேபோன்ற அறிக்கையை வழங்கினார். அப்போதும் கூட மன்மோகன் சிங்கின் முழு அறிக்கையையும் காங்கிரஸ் ட்வீட் செய்தது. ஆனால் இன்று மீண்டும் மன்மோகன் சிங்கின் உரையின் முழுமையடையாத பகுதி பாஜகவின் அதிகாரபூர்வ கைப்பிடியிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் லீக் இல்லை, ஆனால் பிரதமர் மோடி பார்த்தது. முஸ்லீம் லீக்கை நினைத்தால் மங்களசூத்திரம் என்ற குறிப்பு கூட இல்லை. இருப்பினும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மங்களசூத்திரம் எடுத்து முஸ்லிம்களுக்கு விநியோகிக்கப்படுவதை பிரதமர் பார்த்தார். மக்கள் தொகை பெருக்கம் என்ற கூற்றும் பொய்யானது. இந்த அறிக்கையில் மற்றும் குவோட் ஊடுருவல் மற்றும் குவோட் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஊடுருவிகளின் பேய் வளர்க்கப்படுகிறது. அசாமில் இந்த பேய் காரணமாக சுமார் 1500 கோடி பொதுமக்கள் பணம் வீணடிக்கப்பட்டது. அசாமில் அரசு 1600 கோடி செலவழித்து NRC நடத்தியது, அதில் எதுவும் வரவில்லை. இது மட்டுமின்றி பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் CAA விதிகளை அமல்படுத்துவது பற்றி பேசியுள்ளது, ஆனால் NRC பற்றி பேசவில்லை. அது குறித்து எந்த குறிப்பும் இல்லை. மோடி அரசு 10 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ளது. எவ்வளவு ஊடுருவல்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லுங்கள். எத்தனை ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள்? முஸ்லீம்களைப் பற்றி பேசும்போது அவர்களை ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லத் தொடங்குகிறார்கள். நாட்டின் 20 கோடி மக்களுக்கு இதுதானா அவர்கள் மரியாதை? நகர்ப்புற நக்சல் என்ற சொல்லை மோடி பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போதெல்லாம் மோடி அரசாங்கமே மார்ச் 2020 இந்திய அரசும் உள்துறை அமைச்சகமும் மற்றும் குவோட் நகர்ப்புற நக்சல் மற்றும் குவோட் என்ற சொற்றொடரை பயன்படுத்துவதில்லை என்று பதிலளித்தது. மற்றும் குவோட் துக்டே துக்டே கும்பல் மற்றும் குவோட் குறித்தும் இது குறித்து தங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஆனால் பிரதமர் மோடி தனது உரைகளில் காங்கிரஸை மற்றும் குவோட் துக்டே துக்டே கும்பல் மற்றும் குவோட் என்று கூறி வருகிறார். மற்றும் குவோட் நகர்ப்புற நக்சல் மற்றும் குவோட் மற்றும் குவோட் துக்டே துக்டே கேங் மற்றும் குவோட் என்ற சொற்றொடர்களால் அவதூறு செய்யப்பட்ட JNUவின் துணைவேந்தர் JNU மற்றும் குவோட் துக்டே துக்டே கும்பலின் மற்றும் குவோட் ஒரு பகுதியாக இருந்ததில்லை என்று பேட்டியளித்துள்ளார். 2024 போர் வேறு. வேலையில்லா திண்டாட்டத்தின் நம்பகத்தன்மை இந்த தேர்தலில் ஆபத்தில் உள்ளது. இந்த பிரச்சினை தோற்றுப்போனால் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து இந்த நாட்டின் இளைஞர்கள் அரசியல் கட்சிகளை எச்சரிக்கவே முடியாது. அவர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை தலைவர்களே கேலி செய்யத் தொடங்குவார்கள். ஒரு வேலை செய்துவிட்டு கோவிலுக்குப் போய்விட்டு வாக்குச்சாவடிக்கு திரும்பு என்று சொல்வார்கள். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த பிரச்சினைகளை பேசும் நிலையில் மோடி இல்லாததால் முஸ்லிம்களை அழைத்து வந்துள்ளார். பிரதமரின் பேச்சு இப்படி இருக்க வேண்டுமா? பிரதமரை விடுங்கள், கொளுத்தும் வெயிலில் அமர்ந்து அபத்தமான பேச்சை கேட்கும் எந்த வாக்காளனுக்கும் இந்த நிலை வேண்டுமா? தான் அவமதிக்கப்பட்டதாக வாக்காளர் உணர வேண்டாமா? வணக்கம், நான் ரவீஷ்குமார்.